அடுத்து ஹொனரபிள் டி சித்தார்த்தன், உங்களுக்கு 12 நிமிடங்கள்.
சபைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, நன்றி. இந்த வரவு செலவு திட்ட சம்பந்தமான சில கருத்துக்களை கூறுவதற்கு முன்பு, இன்று வட்டுக்கோட்டை பகுதியிலே இன்றுதான் அந்த இறப்பு நடந்தது. விடயத்தை இந்த சபையிலே கூறுவதற்கு நான் விளைகிறேன். முதலாவதாக, இந்த மாதம் 8ஆம் தேதி நாகராஜா அலெக்ஸ் என்பவர் என்ற ஒரு இளைஞர், 28 வயது இளைஞர், சித்தங்கேணி பகுதியிலே வட்டுக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். பின்பு 8ஆம் தேதிக்கு பிறகு பிடித்தவர்கள் 12ஆம் தேதி அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். அவர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும்படி நீதிபதி அவர்கள் கட்டளையிட்டு 12ஆம் தேதி தொக்கம் 16ஆம் தேதி வரையும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பின்பு அவர் வைத்தியசாலையால் விடுவிக்கப்பட்ட பின்பு ஜெயிலிலே கொண்டு போய் வைத்தார்கள், யாழ்ப்பாண சிறைச்சாலையிலே. அவர் 19ஆம் தேதி மீண்டும் நோய்வாய்ப்பட்டு விட்டார் என்ற காரணத்திற்காக மீண்டும் வைத்தியசாலைக்கு கொண்டு வந்த போது ஒரு மணித்தியாலத்தில் அவர் இறந்து விட்டார். அவரை பிரேத பரிசோதனை செய்த வைத்திய அதிகாரி மிக தெளிவாக கூறியிருக்கிறார், அது ஒரு இயற்கை மரணம் அல்ல, அவருக்கு கிட்னியிலே பிரச்சனை, அடித்த காயத்தால் ஏற்பட்ட வருத்தங்கள் இருக்கின்றது, பல அடிகாயங்கள் இருக்கின்றது, ஆகவேதான் அவர் இறந்திருக்கின்றார் என்று சொல்லியிருக்கின்றார். இதன் காரணமாக 2 போலீஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த இடமாற்றம் என்பது சாதாரணமாக தமிழ் பகுதிகளிலே இப்படியான நிலைமைகள் நடந்துவிட்டால் இடம் மாற்றுவதும் அதை மறந்து விடுவதும் இப்படியான ஒரு நிலைப்பாடே தொடர்ந்து இருந்து கொண்டு வருகின்றது. இதற்கு ஒரு சரியான விசாரணை வைக்கப்பட்டு அவர்கள் அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டால் ஒழிய இப்படியான நிலைகளை ஒருபோதும் திருத்த முடியாது, நிப்பாட்டவும் முடியாது. இது ஒரு மிக பாரதூரமான விஷயம் என்பதை கருத்தில் கொண்டு அரசாங்கம், முக்கியமாக அமைச்சரவர்கள், பாதுகாப்பு அமைச்சரவர்கள் இதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜனாதிபதி அவர்களும் இதிலே தலையிட்டு நிச்சயமாக உடனடியான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த குடும்பத்துக்கு, அது ஒரு மிக பெரிய குடும்பம், அவர்களுக்கு ஒரு அவர்களை அவர் முதலில் பிடித்த போது மரங்கடத்துகிறார் என்று பிடிக்கப்பட்டது, இப்போது களவு என்று சொல்லுகிறார்கள் போலீசார். ஆக இப்படியான பல விஷயங்கள் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது, இவைகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக, நான் இந்த வரவு செலவு திட்ட சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்கள் இந்த வரவு செலவு திட்ட உரையை 24ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஆரம்பித்த போது புத்தருடைய பல போதனைகளை, சித்தார்த்தனின் பல போதனைகளை எடுத்து சொன்னார். அதில் முக்கியமாக இந்த சமநிலையான வாழ்வு என்று, அந்த சமநிலை வாழ்வு என்ற அந்த விஷயத்தை அந்த போதனையை எடுத்து கூறினார். அதில் அர்த்தப்படுத்துவது தமிழிலே நான் சொல்வதாக இருந்தால், இருப்பதை கொண்டு வாழ்வது. அவர் அந்த இருப்பதை கொண்டு வாழ்வதில் இருந்து ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், உங்களுக்கு இனி இதுக்கு மேலே ஒன்றும் கிடைக்க போறையில இருக்கிறத வைத்து நீங்கள் வாழ பழகுங்கள் என்று. அதாவது மக்களுக்கு இன்னும் வர இருக்கின்ற கஷ்டங்களை பற்றி சித்தார்த்தனுடைய போதனைகளை வைத்து விளங்கப்படுத்த பார்க்கின்றார். இருப்பதை கொண்டு வாழ்வதென்றால் இருக்க வேண்டும், வாழ்வதற்கு மக்களிடம் எதுவுமே இல்லை. இன்று சாதாரண மக்கள் எந்த பகுதியிலே வாழ்வர்களாக இருந்தாலும் வறுமை கோட்டுக்கு கீழேதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் கஷ்டமான நிலையிலேதான் பெரும்பான்மையான மக்கள் வாழ்கிறார்கள். அரச உத்தியோகத்தர்கள் கூட கிடைக்கின்ற சம்பளங்கள் போதாமல் மிக கடுமையான கஷ்டமான வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதிலே இந்த புத்தருடைய போதனைகளை கூறுகின்ற போது, இந்த பௌத்த மதம் என்பதே ஒரு மானுட நேய மதம். இந்த நாட்டிலே மானுட நேயத்தை மறந்து நீண்ட காலமாகின்றது. இனங்களுக்கிடையே ஒரு ஒற்றுமையை இல்லாமல் பண்ணி மிக நீண்ட காலமாகிறது. நான் நினைக்கின்றேன், சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு, அதற்கு முன்பு ஓரளவுக்கு மானுட நேயம் இருந்தது நாட்டிலே இருந்த மக்கள் மத்தியிலே, எங்களை ஆண்டவர்கள் மத்தியிலே. அதை விடுத்து நான் அந்த நாட்டிலே இருந்த சகல இன மக்கள் மத்தியிலுமே ஒரு இன ஒற்றுமை இருந்தது, மனித நேயம் இருந்தது, அவைகள் எல்லாம் இன்று மறக்கப்பட்டு சிறுபான்மை இனங்கள் அல்லது அடுத்த தேசிய இனங்கள் ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட நிலையிலே, அரசியல் ரீதியாக அவர்களுடைய அரசியல் உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்ட நிலையிலே வாழுகின்ற ஒரு நிலைமையைத்தான் நாங்கள் தொடர்ந்து பார்த்து வந்திருக்கின்றோம். இந்த நாடு வங்குரோத்த நிலையை பொருளாதார ரீதியிலே அடைந்திருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் பொருளாதார பிரச்சனையை விடுத்து மிக முக்கியமான காரணம் அரசியல் காரணம்தான். பொருளாதாரம் என்று நான் கூறுவது இந்த நாட்டிலே மிக நான் நினைக்கின்றேன் உலகத்திலே ஆகக்கூடிய அளவிலே ஊழல் நடப்பது இந்த நாடாகத்தான் இருக்க முடியும். இந்த நாட்டு வளங்கள் வருகப்பட்டது, இல்லாமல் செய்யப்பட்டது ஊழலினால்தான். அதனால்தான் இந்த நாடு பொருளாதாரத்திலே பிற்பட்டிருக்கின்றது என்று பலர் சொன்னார்கள். என்னை பொறுத்த மட்டும் அதுவும் ஒரு காரணம். அதைவிட மிக முக்கியமான காரணம் தமிழ் தேசிய இன பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வு காணப்படாதது என்பதுதான் நான் என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்லக்கூடிய விஷயம். ஏனென்றால் அதை நாங்கள் நேரடியாக பார்த்திருக்கின்றோம். யுத்தத்துக்கும் யுத்த காரணங்களுக்காகவும் நேரடியாக யுத்தத்துக்கும் செலவு செய்யப்பட்ட பணம் அழிவு, வடகிழக்கிலே ஏற்பட்ட அழிவுகள், பொருளாதார அழிவுகள், இவர்கள் எல்லாவற்றையும் எடுத்து பார்க்கின்ற போது நிச்சயமாக பொருளாதாரத்தினுடைய பின்னடைவுக்கு மிக முக்கியமான காரணம் எங்களுடைய யுத்தம்தான். இதை தீர்ப்பதற்கு இன்று கூட இவ்வளவு அழிவு, இவ்வளவு நாடு வங்குரோத்திலே போய்விட்டது என்று சொல்கிறோம், பொருளாதார ரீதியாக பின்னடைந்து விட்டது என்று சொல்கிறோம். ஆனால் இந்த இனப்பிரச்சினை தீர்ப்பதற்கு எங்களுக்கு ஒற்றுமைப்பட முடியவில்லை. இந்த கிரிக்கெட் சபைக்கு கொண்டுவரப்பட்ட தீர்மானத்துக்கு நாங்கள் எல்லாரும் ஒற்றுமைப்பட்டோம். 225 பேரும் ஒற்றுமைப்பட்டோம். ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. அது வாக்களிக்க இல்லை வாக்களிக்க கேட்டோம், அதுகளை விடுத்து உண்மையிலே 225 பேரும் ஒற்றுமைப்பட்டோம். அரசியல் காரணங்களுக்காக வாக்கை கேட்கவில்லை வாக்கை போடவில்லை என்ற கதைகள் சொல்லப்பட்டாலும் உண்மையிலே 225 பேரும் அதிலே ஒற்றுமையாக வாக்களித்தார்கள். அந்த கிரிக்கெட்டுக்கு காட்டுகின்ற அந்த இன்ட்ரெஸ்டை விருப்பத்தை ஏன் நாங்கள் இந்த தேசிய இன பிரச்சினை தீர்ப்பதிலே காட்ட முடியாமல் இருக்கிறது என்பது எங்களுக்கு விளங்கவில்லை. உண்மையிலே நீங்கள் எல்லாருமாக நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து அந்த பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வை கண்டால் நிச்சயமாக இந்த பொருளாதார பிரச்சனைக்கும் ஒரு நியாயமான தீர்வை காண முடியும். இந்த வரவு செலவு திட்டத்தை எடுத்துக்கொண்டால் இதிலே சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்றால் இதிலே ஏறக்குறைய 2500 பில்லியனுக்கு கூடுதலாக துண்டு விழுகிறது. இதை எப்படியாக இந்த தொகையை எடுத்து இந்த துண்டு இதை சரி கட்டுவது என்றதை அதிலே சரியான முறையிலே காட்டப்படவில்லை. வரவு செலவத்தில் காணப்படும் துண்டு விழும் தொகையை ஈடு செய்வது எப்படி என்பதற்கு ஒரு சரியான உபாயங்கள் எதுவுமே காட்டப்படவில்லை. இதற்கு ஈடு செய்வதற்காக ஒன்றில் கடன் வாங்க வேண்டும் அல்லது காசு அச்சடிக்க வேண்டும் அல்லது வரிகளை கூட்ட வேண்டும். இந்த வரிகளை கூட்டுகின்ற விஷயம்தான் நிச்சயமாக இந்த VAT மூலம் கூட்டுவதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றது. வரிகளை புரோக்ரசிவ் முன்னேற்றகரமான வரிகளை கூட்டுவதில் எவருக்குமே ஆட்சேபனை இருக்க முடியாது. சாதாரண வறுமை கூட்டுக்கு கோல் வாழக்கூடிய அல்லது அரச அதிகாரிகள் மிக குறைந்த சம்பளத்தில் இருக்கக்கூடிய அரசு உத்தியோகர்கள் இப்படியாக பலரை பாதிக்காத விதத்திலே மிகப்பெரிய அளவிலே வரிகளை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்களை கண்டுபிடித்து அந்த வரிகளை பெறுவதன் மூலமேயே ஓரளவுக்கு இந்த தொகையை ஈடு செய்ய முடியும். அதை விடுத்து VAT கூட்டுவதன் மூலம் சாதாரண பொதுமக்கள் பலர் பாதிக்கப்பட இருக்கின்றார்கள். அது ஒன்று. அடுத்ததாக மீன்பிடி ஒரு தொகை பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மீன்பிடிக்கு ஒரு தொகை, மீன்பிடி தொழிலுக்காக ஒரு தொகை பணம் ஏறக்குறைய 5000 மில்லியன் ஆகுமா, ஏறக்குறைய ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் வடகிழக்கு மீனவர்களை, அதுவும் முக்கியமாக வடக்கு மீனவர்களை பொறுத்தமட்டில், வடக்கு மீனவர்கள் ஒரு காலத்திலே இலங்கையின் மீன்பிடியிலே 1/3 ஒரு பகுதிக்கும் கூடுதலாக, ஏறக்குறைய 1/4 கூடுதலான மீனை உற்பத்தி பிடித்து வடகிழக்கு தெற்கு பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்தவர்கள், அனுப்பியவர்கள், ஏற்றுமதி இல்ல அனுப்பியவர்கள். இன்று அந்த பகுதிகளிலே தெற்கிலிருந்து இலீகலாக சட்ட விரோதமாக மீன்பிடிப்பவர்கள், அதைவிட மிக முக்கியமாக இந்தியாவிலே இருந்து வந்து அந்த பகுதிகளை ஒன்றுமே இல்லாமல் இந்த பொட்டன் ரோலரிங் என்பதை பாவித்து அழித்துக் கொண்டிருப்பவர்கள், இவைகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமல் வெறுமனே இந்த நிதியை ஒதுக்குவதன் மூலம் அந்த மீன்பிடி தொழிலாளர்களுடைய
இன்னும் இரண்டு நிமிடங்கள் உண்டு.
இந்த மீன்பிடி தொழிலாளர்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்த முடியாது, அவர்களுக்கு வருமானங்களை கூட்ட முடியாது. ஆகவே அதை முதலிலே செய்வதற்கான முழுமையான முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். அதே போல இந்த ஒன்று அப்பாறை யாழ்ப்பாணம் இந்த பகுதிகளுக்காக பெருமளவிலே முதலீடு செய்து பல அபிவிருத்திகளை செய்வதற்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய வாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய பல தொழிற்சாலைகள், சிறு தொழிற்சாலைகள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கின்றது. அவைகளை மீண்டும் இயக்குவதற்கான நிதிகளை ஒதுக்கி அவைகளை செய்ய வேண்டும் என்று கேட்க போது அவைகள் நடைபெறவில்லை. நான் ஒரு விஷயத்தை மாத்திரம் ஒன்று இந்த வரவு செலவு திட்டத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது, நிதி இல்லை. கடந்த கால வரவு செலவு திட்டங்கள் போல, கடந்த காலங்களில் நடந்த வரவு செலவு திட்டங்களைப் போல, இந்த வரவு செலவு திட்டத்திலும் நிதி இல்லாமல் வெறுமனே வெறும் வாய்ப்பேச்சிலே எழுத்திலே இருந்துவிட்டு இந்த வருடமும் செல்ல போகிறது என்றுதான் எங்களுடைய பயம் இருக்கின்றது. எந்த விதத்திலுமே அபிவிருத்தி செய்வதற்கான நிதிகள் கிடைக்காது. இதை கூறுகின்ற இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நான் கூற விரும்புகின்றேன். இந்த சமய ரீதியாக இன்று இருக்கக்கூடிய பிரச்சனை, பௌத்த ஆதிக்கம் கூடிக்கொண்டு வருகின்றது. இதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம், ஒரே ஒரு அமைச்சர் பௌத்த அமைச்சர், அதாவது பௌத்த மதத்துக்கான ஒரு அமைச்சராக இருக்கின்றார். கடந்த காலங்களிலே அடுத்த மூன்று மதங்களுக்கும் ஆக குறைந்த ஒரு ராஜாங்க அமைச்சர்களாவது இருந்திருக்கின்றார்கள். இந்து மதத்தில் இருக்கின்றார் கடைசியாக இருந்தவர் மகேஸ்வரன், மிக சிறப்பாக இந்து மதத்துக்கு செய்தார். அதே நேரத்தில் அவர் எந்த விதத்திலும் பௌத்த மதத்தின் வளர்ச்சியை தடுக்கவில்லை. அதே போல ஆக கடைசியாக இருந்தவர் எங்களுடைய மனோகணேசன் அவர்கள், அவரும் மிக சிறப்பாக பல விஷயங்களை செய்து வந்திருக்கின்றார். அதே போல ஜோன் அமர்தங்கோ அவர்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு
இருந்திருக்கின்றார்.
இப்படியாக பல விஷயங்களை இந்த அரசாங்கம் கவனிக்காமல், மிக சிறு சிறு விஷயங்களை செய்யாமல் செய்தும் இருக்கின்றார்கள். இந்த சிறைச்சாலையிலே இருக்கக்கூடியவர்களை விட சொல்லி கேட்டு பலர் விடப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சிலர் இருக்கின்றார்கள், அவர்களையும் கட்டாயம் விட வேண்டும். அதே போல இந்த காணி பங்கீடுகள், அதை விட மிக முக்கியமாக மட்டக்களப்பிலே இந்த மேச்சல் தரை பிரச்சனையிலே ஜனாதிபதி அவர்கள் உத்தரவு கொடுத்து ஒரு மாதம் ஆகிவிட்டது, இன்னும் அதற்கு அந்த பிரச்சனை தீரவில்லை. ஆகவே தமிழ் மக்கள் மத்தியிலே நிச்சயமாக ஒரு கேள்வி வருகின்றது, ஜனாதிபதி அவர்களால் கொடுக்கக்கூடிய உத்தரவுகள் நிறைவேற்றப்படுமா? வெறுமனே செலவிலா போகிறது. ஆகவேதான் நாங்கள் நம்பிக்கை இழந்திருக்கின்றோம், இந்த பேச்சுவார்த்தைகளில் நம்பிக்கை இழக்கின்றோம். ஒரு 13வது திருத்தத்தை முழுமையாக அமல் நடத்துவேன் என்ற ஒரு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து அந்த பேச்சுவார்த்தைகள் முழுமையாக முடிவெடுக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே இருக்கின்றது. இவைகளையெல்லாம் கவனத்தில் எடுத்து ஒரு நியாயமான தீர்வை தர வேண்டும் என்று கேட்கிறேன். நன்றி.
நன்றி. இளங்கட்ட ஹொனரபிள் காஞ்சன் விஜயசேகர், யூ ஹவ் 20 மினிட்ஸ் ஓட பிளீஸ். ஹொனரபிள் ஹர்சன ராஜகுமார் ராஜகருணா ஆன் தி சீட்.
கரு முலாசனே மந்திரித்துமணி, விசேஷம் அது அயவய தேவனவர கேவிமே சந்தே பாத்துன தினே அயவய பிலிவந்தவ அதஹாஸ் கீப்பியாக் பலகரன்ன பெற விசேஷம் மகிதரும் அப்பி சிலுதினாம பசுகிய காலிமே பார்லிமேந்து பாவிதாக்கரே அப்பே ரட்டே கிரிக்கெட் கிரீடாவில் வந்து கத்தாக்கரான் நாங்கள் அவாசனா வந்து பூத்தா கப்பிட்டு தென் வார்த்தா வினவா 19 පහල ලෝක ශූරතාවලිය ලංකාවේ පවත්වන්න තමයි යෝජනා වෙලා තිබුණේ ලැබෙන වසරේ. දැන් ප්‍රවෘත්තිවල වාර්තා වෙනවා එය ලංකාවට අහිමි වෙලා තියෙනවා කියන එක. මේක එක පැත්තකින් ක්‍රීඩාවට පමණක් නෙවෙයි අපේ ආර්ථිකයටත් විශාල වශයෙන් බලපෑමක් ඇති කරන හේතුවක්. ක්‍රීඩකයන්ට එක පැත්තකින් නව ක්‍රීඩකයන්ක යෝන් ක්‍රීඩකයන්ට ඔවුන්ගේ කුසලතාවයන් වර්ධනය කරගන්න තිබුණු අවස්ථාවක් නැතිවීමක් වගේම මේ රටේ ආර්ථිකය ශක්තිමත් කරන්න සංචාර කර්මාන්තය ගොඩනගා ගන්න තිබුණු අවස්ථාවක් අපිට අහිමි. අපි කල්පනා කරලා බලන්න ඕන අපි තීන්දුව තීරණ ගැනීමේදී එහි ඇතිවන ප්‍රතිවිපාක. එනිසා මම විශ්වාස කරනවා ගරු මුලාසනේ මන්ත්‍රීතුමනි, අපි මේ පාර්ලිමේන්තුවේ සියලු දෙනා 225ම එකතු වෙලා යෝජනා ගෙනා වගේම මෙම ක්‍රීඩා තරඟ නැත්නම් හිම තහනම ඉවත් කර ගැනීම සඳහා එකට කටයුතු කළ යුතුයි කියන එක. ගරු මුලාසනේ මන්ත්‍රීතුමනි, මේ අයවැය ලේඛනය පිළිබඳව අද දවසේ කතා කරපු බොහෝ දෙනෙක්, විශේෂයෙන්ම දයාසිරි ජයසේකර හිටපු අමාත්‍යතුමත් මතු කරපු කාරණා කීපයක් තිබුණා. බොහෝ දෙනෙක් ඇහුවේ මේ අයවැය ලේඛනය ඇතුලේ ආයෝජන ගේන්න මොකද්ද තියෙන ආණ්ඩුවට තියෙන යෝජනාව, ආයෝජන දිරිගන්වන්න මොකද්ද කරලා තියෙන යෝජනාව කියන එක. ගරු මුලාසනේ මන්ත්‍රීතුමනේ, පළමු දේ අපි තේරුම් ගන්න ඕන ආයෝජන ගේන්න පුළුවන් වටපිටාවක් අපි නිර්මාණය කරන්න ඕන. බංකොලොත් රටක් නම් ආයෝජන ගේන්න අපිට පුළුවන්කමක් නැහැ. සමාගමක් බංකොලොත් වෙලා තියෙනවා කියලා දන්නවා නම් මම දන්නේ නැහැ කවුරුවත් ගිහිල්ලා ඒ සමාගමේ ආයෝජනය කරනවාද කියන එක. පළමුවේ කරන්නේ ඒකේ ව්‍යුහය, පළමුවෙන්ම කරන්නේ එහි ඉදිරි ගමන් මාර්ගය වෙනස් කිරීමේ කටයුතු කිරීම. මේ අයවැය ලේඛනය තුළ ඉදිරිපත් කරලා තියෙන්නේ අපේ රටේ ආයෝජන ගෙන්න ගන්න පුළුවන් වටපිටාව නිර්මාණය කිරීම සඳහා, රට ස්ථාවර කිරීම සඳහා, ආර්ථිකය වශයෙන් ශක්තිමත් කිරීම සඳහා, සහ ඒ ඉදිරියේදී ආයෝජකයන්ට මේ රටට ආයෝජන ගේන්න පුළුවන් වැඩපිළිවෙළක් ක්‍රියාත්මක කිරීම වෙනුවෙන්. මේ රටේ තවමත් අපි ඉන්නේ ණය ආපසු ගෙවන්න පුළුවන් රටක් හැටියට නෙවෙයි. අපිට ගිහිල්ලා තවමත් ණයවර ලිපියක් විවෘත කරගන්න බෑ. ණයවර ලිපි විවෘත කරත් අපිට ජාත්‍යන්තර බැංකුවලින් ණයවර ලිපිය සහතික කරන්නේ නැහැ. දැන් අපි ඉන්ධන ආනයනය කිරීමේදී වෙනතර අපිට තිබුණා දින 90ක්, දින 180ක්. ණයවර ලිපි මගින් අපිට තිබුණා ණය කාල සීමාවක්. හැබැයි අපිට එහෙම තාම ලැබෙන්නේ නැහැ ගරු මුලස්සලේ මන්ත්‍රීතුමනි. මොකද ඔවුන්ට තාම සහතිකයක් ලැබිලා නැහැ. අපි කෙමෙන් කෙම අපේ ආර්ථිකය ශක්තිමත් වුණත් තවමත් අපි එතනට අවිල්ල තියෙනවා කියන එක. අපි බලාපොරොත්තු වෙන්නේ ගරු ජනාධිපතිතුමා විසින් ඉදිරිපත් කරපු අයවැය තුළ පහුගිය මාස 12 මේ රටේ ක්‍රියාත්මක කරපු ආර්ථික වැඩපිළිවෙල අමාරු වෙන්න පුළුවන්, පීඩනයක් වෙන්න පුළුවන්. අපිට විදුලි බිල වැඩි කිරීම, ඉන්ධන බිල වැඩි කිරීම කියන ඒවා අපි කවුරුවත් සතුටෙන් ගන්න තීන්දුව නෙමෙයි. සමහර විපක්ෂය මේ රටේ මතයක් හදන්න නිර්මාණය කරන්නේ වෛරකින් ගන්න තීන්දුවක් හැටියට. නමුත් දීර්ඝ කාලයක් තිස්සේ මේ තීන්දුව තීරණ කලට වේලාවට නොගැනීම නිසා ඒ අමාරු තීන්දුව ගන්න වගකීම පැටලලා තියෙන්නේ, පැවරලා තියෙන්නේ මේ ආණ්ඩුව නියෝජනය කරන අපිටත්, ජනාධිපතිතුමාටත්, කැබිනට් මණ්ඩලයටත්. සමහරු කියනවා අපි අවාසනාවන්තම පාර්ලිමේන්තුව වෙනවද කියන එක. හැබැයි අපි අවාසනාවන්තම පාර්ලිමේන්තුව හැටියට දකින්නවද? ඒක අපේ රටේ ඉදිරි අනාගතයේ ශක්තිමත් කරන්න පුළුවන් පාර්ලිමේන්තුවවට මේක පත් කරගන්නවද? මේ ගන්න තීන්දුව තීරණ වලින් තමයි ඉදිරි අනාගතයේ අඩිතාලම අපිට සකස් කරගන්න පුළුවන් වෙන්නේ. කාට ආණ්ඩු පවත්වාගෙන යන්න විශේෂම රටක් ස්ථාවර වෙන්න ඕන. ආර්ථික වශයෙන් ඒ ශක්තිය තියෙන්න ඕන. එම නැති වුණොත් අපිට මේ රටේ පමණක් නෙවෙයි, විවිධ අවස්ථාවල තියෙන ඉතිහාස පාඩම් පමණක් නෙවෙයි, ලෝක ඉතිහාසයේ පාඩම් ඕන තරම් තියෙනවා. පහුගිය දවස්වල ආජන්ටිනාවේ පැවති ජනාධිපතිවරණේ ඒ රටේ ජනතාව තෝරාගත්තේ ආර්ථිකය පිළිබඳව කටයුතු කරන ආර්ථික විශේෂඥයෙක් පත් කරගන්නවා ජනාධිපතිවරයෙක් හැටියට. ආර්ථිකය ශක්තිමත් කරන්න මොකද ඔවුන් විවිධ උපක්‍රම බැලුවා. පහුගිය කාලේ අපි දන්නවා අපේ රටට පමණක් නෙමෙයි ලෝකයේ විවිධ රටවල් වලට කොවිඩ් වසංගතයෙන් පසු ඇතිවෙච්ච ලෝකයේ ආර්ථික අවපාතය මේ කියන කාරණා නිසා බලපෑමට ලක් වුණා. ප්‍රධාන ගෝලීය බලවතුන් පමණයි යම් කිසි ආකාරයක ඔවුන්ගේ ආර්ථිකය පවත්වාගෙන යන්න පුළුවන් වෙන ඔවුන්ගේ සංචිත, ඔවුන්ට තියෙන ව්‍යාපාර ස්වභාවය ඒ නිසා ඔවුන්ට පවත්වාගෙන යන්න හැකි වුණේ. නමුත් ඇමරිකාවෙත් ලෝක ඉතිහාසයේ පළවෙනි වතාවට ඔවුන්ට බලශක්ති මිල ගණන් ඉතාමත්ම ඉහළ ගණනකින් මිල වැඩි කරන්න සිදුනා වගේම ඔවුන්ගේ පොලි අනුපාතිකය වසර ගණනාවකට පසුව විශාල මුදලකින් වැඩි කරන්න, විශාල අනුපාතකින් වැඩි කරන්න ඔවුන්ට සිද්ධ වුණා. මේක සියලු දෙනාට බලපානු කරුණක්. අපේ රටට ඒක බලපෑම ඊටත් වැඩිය වැඩි. නිසා අපි විශ්වාස කරනවා ජනාධිපතිතුමා ඉදිරිපත් කරලා තියෙන අයවැය තුල පහුගිය අවුරුද්දේ ඒ යොදපු අඩිතාලම තව තවත් ශක්තිමත් කරමින් ඉදිරි අනාගතයේ රටට ආයෝජන ගෙනීම සහ ඒ ආයෝජන තුලින් රටේ ආර්ථිකය ශක්තිමත් කිරීමේ වැඩපිළිවෙළට අවශ්‍ය මාර්ගය තමයි සකස් කරලා තියෙන්නේ. ගරු මූලාශ්‍රයේ මන්ත්‍රීතුමනි, පහුගිය අවුරුද්දේ අපි මේ අයවැය විවාදයේ පවත්වන වෙලාවේ අද වගේ දවසක අපේ රටේ තිබුණේ පැය 8ක විදුලි කප්පාදුවක්. මේ පාර්ලිමේන්තු නියෝජනය කරන හැම පුද්ගලයාම කිව්වේ, මේ රටේ ඉන්න හැම පුරවැසියෙක්ම කිව්වේ අකණ්ඩව විදුලිය ලබා දෙන වැඩපිළිවෙළ ක්‍රියාත්මක කරන්න කියලා. හැබැයි අකණ්ඩව විදුලිය ලබා දෙන වැඩපිළිවෙළ ක්‍රියාත්මක කරන්න කිව්වට අපිට පුළුවන්කමක් නැහැ එක දවසකින්, එක වසරකින්, එහෙම නැත්නම් සති කිහිපයකින් බලාගාර අලුතෙන් ඉදි කරලා ඒ කටයුත්ත කරන්න. අපිට කටයුතු කරන්න වෙන්නේ තියෙන විදුලි බලාගාරත් එක්ක, තියෙන ව්‍යුහයත් එක්ක. අපි වැඩපිළිවෙළක් සකස් කරන්න ඕනේ ඉදිරි අනාගත වැඩපිළිවෙළ ගෙනියන්න. ඒක තමයි අපි පහුගිය මාස 12 සිදු කරේ. එකක් අපි විදුලිය සඳහා යන පිරිවැය ආවරණය වෙන ගාස්තු ක්‍රමයක් අපි යෝජනා කරා. ඒක අමාරු තීන්දුවක්. කිසිම රජයක් නොගත්ත අමාරු තීන්දුවක්, කිසිම අමාත්‍යවරයෙක් යෝජනා නොකරපු දෙයක්, කිසිම ආකාරයක මේ රටේ ක්‍රියාත්මක කරන්න නොහැකි වෙච්ච දෙයක්. නමුත් අපිට ඒක අවාසනාවට අපිට ගන්න සිද්ධ වුණා. ඒක නොගත්තනම් අපිට අකණ්ඩව විදුලිය ලබා දීම අපිට ලබා දෙන්න බෑ. එහෙනම් අපි අද කතා කරන්නේ පැය කීයක් අපි අද විදුලිය කපනවද කියලා කතා කළා. උඩ මතකයිද මූලාශ්‍රයේ මන්ත්‍රීතුමනි මේ පාර්ලිමේන්තුවේ දොරවල් ඇරලා තිබුණේ විදුලි ජනන යන්ත්‍ර මගින් මේ පාර්ලිමේන්තුවේ අපි පහුගිය අයවැය කටයුතු කරගෙන ආවේ. ඔබතුමන්ලට සමහරවිට විපක්ෂයේ ඉන්න මන්ත්‍රු අපෙන් කතා කරලා ඇහුවේ ඉන්ධන ටිකක් ගන්න තරක් තියනවද කියලා. සමහරු තමන්ගේ තියෙන හොඳ වාහන පාවිච්චි කරේ නැහැ. මේ ආණ්ඩුවේ විතරක් නෙවෙයි විපක්ෂයේ ඉන්න මන්ත්‍රුරුත් වෙනත් වාහන වලින් ආවේ ජනතාවගේ තිබුණු අප්‍රසාදයට. ඇයි ඉන්ධන පෝලිමේ ඉන්නේද්දී හොඳ වාහනයකින් යනකට මන්ත්‍රීවරයෙක් කියලා දැනගත්තොත් ඔහුට විරෝධයක් ඇති වෙයි කියලා එහෙම තත්ත්වයක් තිබුණේ. නිසා ඒක අද අපි අමතක කරලා තියෙනවා. ඒ පහුගිය වසර තුල ගත්ත තීන්දුව తీරන නිසා අකණ්ඩව විදුලිය දෙන්නත් ඉන්ධන අවශ්‍යතාවය සපුරන්නත් අපිට පුළුවන් වෙලා තියෙනවා. ඒත් එක්කම අපි නීතිමය ව්‍යුහය වෙනස් කරලා තියෙනවා අපේ රටේ ආයෝජන ගේන්න. මම එක පැත්තකින් කනගාටු වෙනවා අපි යෝජනා ගෙනාවම දැන් විපක්ෂෙන් කියනවා ආයෝජන ගේන්න වටපිටාව නිර්මාණය කළ නැහැ, යෝජනා නැහැ කියලා. හැබැයි මොකක් හරි යෝජනාවක් ගෙනාවම යෝජනාව ගේනකන් යෝජනාව ගේන්නේ නැත්තේයි කියලා අහනවා. යෝජනාව ගෙනාවු දවසේ එක්ක යෝජනාවට විරුද්ධව ඡන්ද දෙනවා, එක්ක පැනලා යනවා. දැන් ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදලත් එක්ක යෝජනාව ගේන්න අපි තමයි පළවෙනිටම ගේන්න කිව්වේ. යන්න කතා කරන්න එකඟ වෙන්න. මේ තමයි තිබුණු සටන් පාඩ පුතුමන්ලගේ. පහුගිය අවුරුද්දේ ඉස්සෙල්ලා අවුරුදු මාස 12ක් මේ පාර්ලිමේන්තුවේ තිබුණු යෝජනාව. හැබැයි ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදලත් එක්ක යෝජනාව ගෙනල්ලා එකඟ වෙලා මේ සභාවට ඉදිරිපත් කරා මොකද කරේ? පැනලා දිව්වා විපක්ෂය. වගකීම ගන්න බය වුණා. අර පුතුමන්ලගේ විපක්ෂ නායකතුමා වගේම තමයි. ආණ්ඩුව බාර ගන්න කියන එකට බාරගත්තේ නැහැ, බය වුණා. ඇයි අරගෙන කරන්න පුළුවන්ද කියලා දන්නේ නැහැ. අරගෙන ඉස්සරහට යන්න පුළුවන්ද? ඒ තීන්දුව ගන්න පුළුවන් වේද? එසේ කර මූලාශ්‍රයේ මන්ත්‍රීතුමනි අපි තේරුම් ගන්න අපි හිතපු තත්වයක් මේ රටේ අයවැය අද ඉදිරිපත් කරන්නෙත් මොන පසුබිමක් තුලද කියන එක. අද රටට ආයෝජන ගේන්න වැඩපිළිවෙළ කීපයක් අපි ක්‍රියාත්මක කරා. දැන් ඉන්ධන පොළ විරුද්ධ කරනකට ඒක ඔබතුමන්ලගේ සමග ජන බලවේගය, ඔබතුමන්ලා එක්සත් ජාතික පක්ෂයත් එක්ක ඉන්න වෙලාවේ ඔබතුමන්ලගේ ප්‍රතිපත්තිය. පෞද්ගලික ආයෝජන වලට අවස්ථාව ලබා දීම, දොර විවෘත කිරීම. හැබැයි ඒ යෝජනා පාර්ලිමේන්තුරගෙන නනබනත් වෙනස් කරන්න විරුද්ධව ඡන්ද දුන්නා. ආණ්ඩු පක්ෂයේ මන්ත්‍රීවරුන්ගේ සහයෝගයෙන් අපි ඡන්දේ ජයග්‍රහණය කරලා අනබනත් හදපු හින්දා අද ජාත්‍යන්තර වෙළඳපොළේ ඉන්න ආයෝජකයෝ අද එනවා අපේ ඉන්ධන වෙළඳපොළට. ඉන්ධන වෙළඳපොළට එනකොට හුවක්කට හිතනවා මේක මොකද්ද තියෙන ආයෝජනය කියලා. එකක් අපි මූලාශ්‍රයේ මන්ත්‍රීතුමනි අපිට අර QR කේතේ අයින් කරගන්න පුළුවන් වුණේ ජාතික ඉන්ධන අවසරපත් ක්‍රමවේදේ අයින් කරගන්න පුළුවන් වුණේ මොකද අපිට මහ බැංකුව ඒ වෙලාවේ කියලා තිබුණා අපිට ඉන්ධන ආනයනයට වෙළඳපොළෙන් ගන්න පුළුවන්නේ ඩොලර් මිලියන 200යි 250යි. ඒකට සකස් කරගන්න ක්‍රමවේදී. හැබැයි මේ අලුතෙන් ආයෝජකයෙකුට සිරොපෙක් වෙන්න පුළුවන්. ඒනකට උන්ට අපි මොකද්ද කිව්වේ? අවුරුද්දක් ඔවුන්ගේ ආයෝජනයෙන් ඉන්ධන ටික ගේන්න කියලා. ඒ නිසා මේ වන විට පමණක් සිරොපෙක් ආයතනය ඩොලර් මිලියන 80ක පමණ ඉන්ධන ඔවුන්ගේ ආයෝජනය මේ රටට ගෙනත් තියෙනවා. එතන අපේ තියෙන අර සංචිත වලින් පාවිච්චි කරන ප්‍රමාණය අඩු වෙලා තියෙනවා. දැන් ඊයේ සවස අත්සංකර ආයෝජන මණ්ඩලයත් එක්ක RM Parks ඇමරිකානු සමාගම ෂෙල් ආයතනත් එක්ක ඒකාබද්ධ වෙලා මේ රටේ වෙළඳපොළට ඉන්ධන වෙළඳපොළ පිවිසීමේ ගිවිසුම ඩොලර් මිලියන 100ක 150ක ආයෝජනයක් මේ රටට ගේන්නේ. හැබැයි ආයෝජක කවුරුවත් එන්නේ නැහැ ගරු මන්ත්‍රීතුමනි. මතක තියාගන්න ආයෝජක එනකොට උන්ට ගහලා පන්නනවා නම් විවේචනය කරලා ඔන්න අපි එලවන්න උත්සාහ කරනවා නම් ඔවුන්ට ආයෝජනය කරපු මුදල්වත් අඩුම තරමේ ඔවුන්ට ලබා ගන්න බැහැයි කියලා ඔවුන්ට හිතෙනවා නම් කිසිම ආයෝජකෙ මේ රටට එන්නේ නැහැ. ඕනම පුද්ගලෙක් ආයෝජනය කරන්න එකේ ප්‍රතිලාභයක් ලබා ගන්න. ප්‍රතිලාභයක් ලැබෙන්නේ නැත්නම් ආයෝජකෙ එන්නේ නැහැ. කවුරු හරි හිතනවා නම් නෑ ආයෝජනය කරන්න ප්‍රතිලාභය බලාපොරොත්තු වෙන්නේ නෙවෙයි කියලා එහෙනම් මේ රට අපි විවෘත කරන්න බෑ. මේ රටේ අපි එහෙනම් වෙනත් ක්‍රමයක් අපි හොයා ගන්න ඕනේ. අපිට එහෙම සම්පදුත් නැත්නම් අපේ තියෙන සම්පත් අපි ප්‍රයෝජනට ගන්නෙත් දන්නේ නැත්නම් එසඳ ආයෝජනය කරන්නත් මුදල් නැත්නම් අපිට වෙන විකල්ප නැති වෙනවා ගරු මුලාසනේ මන්ත්‍රීතුමනි. අපි මේ ක්ෂේත්‍රයේ මේ වැඩපිළිවෙල සඳහා දැන් ඊයේ දවසේ අත්සංකරා වගේම එළමෙන සතියේ කැබිනට් මණ්ඩලයේ අපි යෝජනා කරලා තියෙනවා ඉදිරිපත් කරලා තියෙනවා න්‍යාය පත්‍රයට හම්බන්තොට අලුතෙන් ඉදිකරන පිරිපහදුවේ කොන්ත්‍රාත්තු පිරිනැමීම. ඒ කැබිනට් මණ්ඩලයේ අනුමත වුණොත් ඔවුන් ගිවිසුම් ගත වුණාන් පස්සේ මේ රටට ලැබෙන තනි වැඩිම ආයෝජනයක් ගෙනෙන ව්‍යාපෘතිය බවට එකපත් වෙනවා. ඩොලර් බිලියන ඇමරිකානු ඩොලර් බිලියන 5ක ආයෝජනය. එවැනි ආයෝජන වලට අපි වටපිටාව නිර්මාණය කළ දෙන්න ඕන. අවුරුදු 4ක් 5ක් යයි ඒ ආයෝජන ක්‍රියාවලිය ක්‍රියාත්මක කරගෙන යන්න. ඒ ක්‍රියාත්මක කරාට පස්සේ ඒකෙන් ඇතිවන රැකියා අවස්ථා මේ රටේ බලශක්ති ක්ෂේත්‍රයේ ආරක්ෂාව ඒ වගේම මේ රටේ අපනයන කරලා ලාභයක් ලබා ගැනීම සඳහා අවස්ථා ලැබෙනවා. ඊයේ දවසේ අපි තව කැබිනට් මණ්ඩලයේ අනුමැතියක් දුන්නා. දැන් මේ අහන්නේ මේ අයවැය ඇතුලේ මේ ආණ්ඩුව ගන්න පියවර මොකද්ද කියන එකනේ. අපි කිව්වේ පහුගිය අයවැයත් කිව්වේ විදුලි බල මණ්ඩලයේ ප්‍රතිව්‍යුහගත කිරීම සඳහා සැලසුම ක්‍රියාත්මක කරන. දැන් ජනාධිපතිතුමා එතුමගේ කතාවේදී කිව්වා අයවැය කතාවේදී අනිවාර්යයෙන්ම විදුලි බල මණ්ඩලයේ ප්‍රතිව්‍යුහගත කරන්න ඕන, කාර්යක්ෂම කරන්න ඕන, මේ විදුලි ජනන වියදම අඩු කරන්න ඕන, ඒක සිදු කිරීම සඳහා පෞද්ගලික අංශයේ දායකත්වය ලබා ගන්න ඕන. ඒක තමයි ඊයේ කැබිනට් මණ්ඩලය අනුමත කරේ අලුත් විදුලි බල 50ක් මේ රටට හඳුන්වා දෙන්නත් ක්‍රියාත්මක කිරීම සඳහා අනුමැතිය දුන්නා. ඒක දැන් අද අවුරුදු 20ක් 30 වගේ සාකච්ඡා කරපු දෙයක්. එක අවස්ථාවක 2004 මේක අනුමතත් වුණා. මෙවැනිම යෝජනාවලියක් ක්‍රියාත්මක වුණේ නැහැ. ඒක දැන් අපි පාර්ලිමේන්තුවේ ඉදිරිපත් කරන අපි බලාපොරොත්තු වුණා එතනදී හරි විපක්ෂයක් හැදෙන විපක්ෂය අර සාම්ප්‍රදායික විපක්ෂයක් හැදෙන විරුද්ධ වෙන්නේ නැතුව ඒ සඳහා ඔබෙත් වෙන යෝජනාවක් දීලා ඒ සඳහා අවශ්‍ය වැඩපිළිවෙල සහයෝගය ලබා දෙයි කියලා අපි විශ්වාස කරනවා. ගරු මුලසරේ මන්ත්‍රීතුමනි, අද මේ අයවැය තුළ ගරු ජනාධිපතිතුමා විසින් ඉදිරිපත් කළ තියෙන්නේ අපිට කරන්න පුළුවන් කාල රාමුවත් කරන්න පුළුවන් දේවලු. සමහරට බොහෝ දෙනෙක් හිතන් ඉන්නවා අයවැයක් කියන එකට හරි ඇවිල්ලිවලා රුපියල් 30,000කින් 40,000කින් පැඩි වැඩි කරන්න මෙන්න අපේ බදු සහන දෙන්න මේක තමයි බලාපොරොත්තු වෙන්නේ. දැන් බොහෝ දවසේ අපි විශේෂයෙන්ම අයවැය ඉදිරිපත් කරන වෙලාවෙත් අපි දැක්ක රාජ්‍ය සේවකයෝ හැටියට බොහෝ දෙනෙක් ඉල්ලීමක් තිබුණා පඩි වැඩි කරලා දෙන්න කියලා. රාජ්‍ය සේවකයෝ පමණක් නෙමෙයි සියලු දෙනාගේම අද තියෙන ආර්ථික දුෂ්කරතාවයත් එක්ක වියදම් වැඩි වෙනකොට ඒ ඉල්ලීම සාධාරණයි. හැබැයි සමහර අයට අවිල්ල කිව්වා රජයේ බලාපොරොත්තු වෙලා ඉන්නකොට රජය එක පැත්තකින් තීන්දුවක් අරගෙන ඉන්නකොට එවැනි ආකාරයේ යම් වැඩි කිරීමක් කරන්න කියලා සමහර වෘත්තීය සමිති බැලුවා මේක දේශපාලන සටන් ව්‍යාපාරයක් බවට පත් කරගන්න. 20,000ක් දුන්නේ නැත්නම් අපි වැඩට එන්නේ නැහැ. ගරු මූලාසනේ මන්ත්‍රීතුමනි, මෙන්න මේවට සඳහා තමයි අපි නීති රීති ගේන්න ඕන කාර්යක්ෂම කිරීම සඳහා. විශේෂයෙන්ම පහුගිය කාලේ අපි රාජ්‍ය ආයතන ගත්තොත් එහෙම රාජ්‍ය ආයතන ප්‍රතිව්‍යුහගත කිරීම, මේකේ ප්‍රතිව්‍යුහගත කිරීම කියනකට ගරු මුලාසනේ මන්ත්‍රීතුමනි සමහරු හිතන්න පුළුවන් නෑ මේක සියල්ලම මේ පෞද්ගලික අංශර දෙන එක. නෑ, ඒක ක්‍රම කීපයක් තියෙනවා. රජයේ විසින් පවත්වාගෙන යන ඒවත් ප්‍රතිව්‍යුහගත වෙන්න ඕන. ඒ දින ව්‍යුහය වෙනස් වෙන්න ඕන. දැන් අපි ගත්තොත් එහෙම අපේ කස්ටම් එක, අපේ ඉන්ලන්ඩ් රෙවනිව් එක මෙවැනි ආයතන වලට තාක්ෂණයේ බද්ධ කරන්නේ නැතුව ගරු මුලාසනේ මන්ත්‍රීතුමනි අපි බලාපොරොත්තු වෙන ඉලක්ක අපිට ගන්න පුළුවන් කමක් නෑ. ඒ නිසා ඒක අනිවාර්යෙන්ම අපි කළ යුතු දේවල් බවට පත් වෙනවා. ඒ වගේම තියෙන රාජ්‍ය පෞද්ගලික හවුල් ව්‍යාපාර හැටියට යන්න පුළුවන් ඒවා. සමහර ඒවා තියෙන පෞද්ගලික ව්‍යාපාර හැටියට යන්න පුළුවන් ඒවා. සෝ මේ සියල්ල හඳුනාගෙන වැඩ පිළිලක් පහුගිය මාස 12 ඇවිල්ලා තියෙනවා. ක්‍රියාත්මක කිරීමේදී යම් යම් අඩුපාඩු තියෙනවා. ක්‍රියාත්මක කිරීමේදී සමහරලාට ප්‍රමාදයන් තියෙනවා. මම කැමති වෙලා තිබුණේ විදුලි බල මණ්ඩලයේ ප්‍රතිවිකත කිරීමේ පනත මීට මාස 4කට 5කට මම ගේන්න පෙරගෙන්න. හැබැයි අපි ගියාම සමහරලාට අපි නිවැරදිව මේක කරන්න අපේ තියෙන කාර්ය මණ්ඩල අපේ තියෙන සමහර දෙපාර්තමේන්තු අනුමැතියන් ගන්න ඕන තැන් මේ වගේ ගියාම සමහර ප්‍රමාදයන් වලට ලක් වෙනවා. රටේ තියෙන ආර්ථික තත්ත්වයේ හින්දා සමහරලාට සමහර දේවල් අපිට ඒක්මනින් කරන්න නොහැකි වෙලා තියෙනවා. නමුත් මම විශ්වාස කරනවා මේ ඉදිරිපත් කළ තියෙන අයව ඇතුළ තම සමහරලාට කිව්වා මේකේ පහුගිය අයවැය මීට පෙර අයවැය යෝජනා කරපේ ඉදිරිපත් වෙලා තියෙනවා. ඒක අපි අපේ ජීවිතේ පුරාම අපි දැකලා තියෙනවා. නමුත් අපි වැඩ කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ මේ රජයේ වශයෙන් මේ ඉදිරිපත් කළ තියෙන අයවැය ක්‍රියාත්මක කිරීම සඳහා අපිට පුළුවන් උපරිම ශක්තියෙන් වැඩ කරලා මේ ඉදිරි මාස 12 තුළ ඒ ක්‍රියාත්මක කිරීමට කටයුතු කිරීම. ඒක තමයි අපේ වගකීම් බවට පත් වෙලා තියෙන්නේ. ඒක ඉෂ්ට කිරීමට තමයි අපි අරමුණු කරගෙන ඉන්නේ. දැන් අපි බලාපොරොත්තු වෙනා ගල මුලාසනේ මන්ත්‍රීතුමනි අපිට මේ මිල තීන්දුව කිරීමේදී අපිට තිබුණ ප්‍රශ්නයක් පහුගිය කාලේ කොහොමද මේ මිල තීන්දුව කරන්න කියලා. ඒස අපි දැන් යෝජනා කරලා තියෙනවා විශේෂයෙන්ම මේ ඉන්ධන සම්බන්ධෙනුත් විශේෂයෙන්ම රෙගියුලේටර් කෙනෙක් ඒ සඳහා අවශ්‍යයි කියලා. මොකද අපේ වෙළඳ පොලේ දැන් තියෙනවා 3 දෙනෙක් 4 දෙනෙක් ඉන්නවා. අපි විදුලි බිල සම්බන්ධෙනුත් අපි බලාපොරොත්තු වෙන අද උදේත් මම ඒක පිළිබඳව සාකච්ඡා කරා අපේ අමාත්‍යංශෙත් එක්ක කොහොමද ඊළඟ මිල සංශෝධනය වෙනකොට අපි මිල අඩු කිරීම සඳහා අපේ තියෙන උත්පාදන වියදම අඩු කරගන්න අපේ තියෙන සම්ප්‍රේෂණ වියදම අඩු කරගන්න බෙදා හැරීමේ වියදම අඩු කරගන්න අපේ පරිපාලන වියදම අඩු කරගන්න අපේ තියෙන මූල්‍ය වියදම අඩු කරගන්න අපි කටයුතු කරන්න කියලා. ඒ නිසා අපි ඒ වෙනුවෙන් කටයුතු කරන්නත් අපි බලාපොරොත්තු වෙනවා කියන එකත් මේ වෙලාවේ අපි මතක් කරනවා. ඒ වගේම මුලස්සනේ මන්ත්‍රීතුමනි මේ පාර්ලිමේන්තුවේ විශේෂයෙන්ම මේ අයවැය යෝජනා ඇතුලේ විශේෂම යෝජනා ගණනාවක් තියෙනවා දීර්ඝ කාලයක් තිස්සේ විවිධ ආණ්ඩු මගින්
මන්ත්‍රීතුමා විනාඩි දෙක කාලයක් තියෙනවා
ප්‍රතිපත්ති ප්‍රකාශන තුල ඉදිරිපත් කරපු කරුණු ඔබතුමන්ලත් ඉදිරිපත් කරපු ඒවා තියෙනවා අපිත් ඉදිරිපත් කරපු ඒවා තියෙනවා. හැබැයි ක්‍රියාත්මක කරගන්න අවස්ථාව ලැබුණේ නැහැ. මේ අයවැය ලේඛනය ඇතුලේ විශේෂයෙන්ම ග්‍රාමීය වශයෙන් ඉන්න විශේෂයෙන්ම ඉඩම් හිමිකම් නැති පවුල් ලක්ෂ ගණනාවක් වෙනුවෙන් ඔවුන්ට අවශ්‍ය ඉඩම් හිමිකම ලැබෙන්නේ ඉඩම් හිමිකම ලැබෙනවා කියලා කියන්නේ ඔවුන්ට ඔවුන්ගේ ව්‍යාපාර කටයුතු ඔවුන්ගේ තියෙන කෘෂිකාර්මික කටයුතු ඔවුන්ගේ තියෙන අනෙකුත් කටයුතු ශක්තිමත් කර ගැනීම සඳහා අවස්ථාවක් ලැබෙනවා. ඒ වගේම කොළඹ දිස්ත්‍රික්කයේ විශේෂයෙන්ම තට්ටු නිවාසවල දීර්ඝ කාලයක් තිස්සේ කිසිම නඩත්තුවක් නැතුව කිසිම අයිතියක් නැතුව ජීවත් වෙච්ච 50,000කට වැනි පිරිසකට ඔවුන්ට ඒ නිවසේ හිමිකම හිමිවීම සඳහා ඒ යෝජනා ඉදිරිපත් කළා තියෙනවා මේ අයවැය ලේඛනය ඇතුලේ. ඒ වගේම ග්‍රාමීය සංවර්ධනය වෙනුවෙන් රුපියල් බිලියන 11ක මුදලක් දිස්ත්‍රික් සංවර්ධන කමිටු හරහා විශේෂම හඳුනාගත් යෝජනා සඳහා යොදවන්න. දැන් අපිට පුළුවන් ඕනම් මැතිවරණ වර්ෂයක් ඊළඟට එන්නේ ඒ මැතිවරණ වර්ෂයක් එන හින්දා මීට වැඩිය ලොකු වගයක් අපි දාලා ඉවරලා අයවැය ලේඛනේ ලස්සන කරලා පෙන්නන්න පුළුවන්. ඒ වුණනම් ජනාධිපතිතුමාට ඕනතරම් අවස්ථා තිබුණා ඒක කරන්න. හැබැයි එතුමා ප්‍රායෝගිකව අපිට ලැබෙන ආදායම සහ අපිට වියදම් කළ හැකි මුදල අනුව තමයි මේ අයවැය ලේඛනේ සකස් කරලා තියෙන්නේ ඉදිරි මාස 12 සඳහා ඒ කටයුතු කිරීම සඳහා. සගරු මුලසනේ මන්ත්‍රීතුමනි
මන්තුප කාලය අවසන්.
අවසන් කරනවා ගලු මුලසනේ මන්ත්‍රීතුමනි විශේෂයෙන්ම අපි ඉල්ලා සිටිනවා විපක්ෂයේ නියෝජනය කරන පිරිස්වලින් ක්‍රිකට් ක්‍රීඩාව සඳහා එකතු වෙන්න පුළුවන් නම් අපේ රටේ ආර්ථිකය හදන්න අපේ රටේ ස්ථාවරභාවය ඉදිරියට ගෙන යාම සඳහා එකතු වෙන්න බැරි කමක් නැහැ. ඒ නිසා අඩුවතරමේ උදමුන්නාසලා මේ පාර්ලිමේන්තුවේ අද දවසේවත් මේ රටේ ජනතාවට මම හිතනවා ඔප්පු කළ පෙන්නයි පාර්ලිමේන්තුවක් හැටියට රටක් හැටියට අපිට එකතු වෙන්න පුළුවන් අවස්ථාවක් බවට මේක පරිවර්තනය කරගනි කියලා. ක්‍රිකට් ක්‍රීඩාව මම හිතනවා එකතු වුණේ දේශපාලන වාසියක් ගන්න නොවේ කියලා. ඒ නිසා මේක දේශපාලන වාසියක් කියන එකක් නැහැ. අයවැය ලේඛනයකට එකඟ වීම හෝ නොවීම කියන එක. නමුත් රටේ ඉදිරි අනාගතය වෙනුවෙන් පණිවිඩයක් ලබා දීම සඳහා හොඳ අවස්ථාවක් බව මතක් කරමින් මගේ කතාව අවසන් කරනවා.
කොමිට් සුති ඊළඟට ඔනරබල් සිල්වර් රාසාගත් You have 9 minutes.
அவைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, இன்றைய தினம் இந்த விவாதத்திற்குள் செல்வதற்கு முன்னதாக தமிழர்களை பொறுத்தவரையிலே இந்த மாதம் ஒரு புனிதமான மாதம். தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பிலிருந்து தமிழர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களை நினைவு கூறுகின்ற இந்த புனிதமான மாதத்திலே இந்த நாள் நவம்பர் 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் அந்த புனிதமான வாரமாக கடைபிடிக்கப்படுகின்றது. அந்த வகையிலே எங்களுடைய தமிழ் தேசத்தினுடைய இருப்புக்காக தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களுக்கு ஒரு கணம் என்னுடைய தலைகளை சாய்த்து வணக்கம் செலுத்தி கொண்டு இந்த உரைக்குள் வருகின்றேன். இங்கே நாங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் சமர்ப்பிக்கின்ற இரண்டாவது வரவு செலவு திட்டம், 2024ஆம் ஆண்டுக்கான இந்த வரவு செலவு திட்ட விவாதத்திலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வரவு செலவு திட்டமானது நாட்டு மக்களை பொறுத்தவரையிலே மிகப்பெரும் ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு வரவு செலவு திட்டமாக, வெறுமனே ஒரு கவர்ச்சியை காட்டுகின்ற ஒரு வரவு செலவு திட்டமாக மட்டுமே மக்களால் பார்க்கப்படுகின்றது. கடந்த 2022ஆம் ஆண்டோடு ஒப்பிடுகின்ற பொழுது 2023ஆம் ஆண்டிலே நாட்டினுடைய ஏற்றுமதி துறை 10% வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1010 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இழப்பை அது சந்தித்திருக்கிறது, பின்னடைவை சந்தித்திருக்கின்றது. ஆனால் அதே நேரத்திலே வந்து கடன் வாங்குகின்ற உச்சவரம்பு எல்லை 3400 பில்லியன்களால் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே இந்த நாடு ஒரு முன்னேற்ற பாதையிலே செல்வதாக இருந்தால் இந்த ஏற்றுமதி வருவாய் அதிகரிக்கப்பட்டிருக்க வேண்டும், மாறாக அது வீழ்ச்சியடைந்திருக்கிறது. அதே நேரத்திலே வந்து கடன் வாங்குகின்ற அளவு குறைந்திருக்க வேண்டும், ஆனால் இப்பொழுது கடன் வாங்குகின்ற இல்லை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே வரி விதிப்பு அதிகரிப்பு காரணமாக மக்களுடைய வாழ்க்கை சுமை மிகப்பெரிய அளவிலே அதிகரித்திருக்கின்றது. அதே நேரம் நாட்டு மக்கள் எதிர்கொள்ளுகின்ற அடிப்படை பிரச்சனைகள் இல்லை, எதனையும் தீர்த்து வைப்பதற்கான முன்மொழிவுகள் எதுவும் இந்த வரவு செலவு திட்டத்திலே காணப்படவில்லை. கிட்டத்தட்ட 3 மில்லியன் மக்கள் தங்களுடைய மின்சார இணைப்புகளை இழந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றது. அதே நேரத்திலே கடந்த காலத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது பாதுகாப்பு துறையினுடைய ஒதுக்கிலே பெரிய அளவு, பாதுகாப்பு துறைக்கான நிதியொதுக்கீடுகளிலே பெரிய அளவு மாற்றங்கள் ஏற்பட்டதாக தெரியவில்லை. யுத்தம் முடிந்து 14 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. இந்த 14 ஆண்டுகளுக்கு பின்னரும் கூட கிட்டத்தட்ட 14.6% பாதுகாப்பு துறைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே பாதுகாப்பு அமைச்சுக்கு 423 பில்லியன் ரூபாய்கள் 11% ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது பொதுமக்கள் பாதுகாப்புக்கென 140.7 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 3.6 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 14.6 பில்லியன் பாதுகாப்பு துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே பாதுகாப்பு துறையிலே ராணுவ முப்படைகளுக்குமான பாதுகாப்பு பிரிவுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதியிலே மீண்டலின் செலவினமாக 365.2 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால், இந்த நிதிகளை வைத்துக் கொண்டு என்ன நடக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. உங்களுடைய ஆயுதப்படைகளிலே கிட்டத்தட்ட 2/3 வடக்கு கிழக்கிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த அவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்கு மத்தியிலே மீண்டலின் செலவினங்களுக்காக இந்த பெரிய தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால், இந்த நிதிகளை பயன்படுத்தி எங்களுடைய சமூகத்தினுடைய இருப்பை அளிக்கின்ற சிதைக்கின்ற செயல்பாடுகள் தான் உங்களுடைய முப்படைகள் ஊடாகவும் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இது நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு ஒரு காலம் உதவப் போவதில்லை, நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேலும் மேலும் கீழ் நோக்கி கொண்டு செல்வதற்கு தான் அது வழிவகுத்துக் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்திலே இங்கே மிக அவசியமாக கருத்தில் கொள்ளப்பட்டிருக்க வேண்டிய, கட்டியெழுப்பப்பட்டிருக்க வேண்டிய சுகாதார அமைச்சுக்கு 410 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, 10.6%. கல்வி அமைச்சுக்கு வந்து 237 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, 6.1% ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ரெண்டு துறைகளும் நாட்டினுடைய வளர்ச்சியிலே மிக முக்கியமான துறைகளாக இருக்கிற போதும் கூட இந்த ரெண்டையும் மிக குறைவாகத்தான் இந்த ரெண்டுக்குமான நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே இந்த நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்து ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் உள்நாட்டு உற்பத்தி துறை கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கைத்தொழில் அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதோ வெறும் 9 பில்லியன்கள் மட்டுமே, 0.2% மாத்திரம்தான் கைத்தொழில் துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எவ்வாறு நாட்டினுடைய உற்பத்தி துறை வளர்ச்சியடைய போகின்றது. அதே நேரத்தில் முதலீட்டு மேம்பாட்டு அமைச்சுக்கு 2.6 பில்லியன்கள் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 0.5% மாத்திரம் தான் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. விவசாய அமைச்சிற்கு 100 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, 2.6% மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் மீன்பிடி அமைச்சுக்கு 7 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, 0.18% ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இது இந்த துறைகளை வளர்ப்பதற்கு எந்த வகையிலே இது உதவி செய்ய போகிறது என்கின்ற ஒரு கேள்விதான் இருக்கின்றது. அங்கே மீண்டலும் செலவினங்களை மட்டும்தான் அங்கே ஈடு செய்யக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்திலே போரால் அழிந்த வடக்கு மாகாண சபைக்கு 1% நிதிதான் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. 40.7 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, 1% நிதி மாத்திரம் தான் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது போரால் அழிந்த வட மாகாணத்திற்கு. அதே போன்று போரால் அழிந்த கிழக்கு மாகாண சபைக்கு 45 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, 1.17 பில்லியன் ரூபாய் 1.17% மாத்திரமே ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் புத்த சாசன அமைச்சின் கீழ் வருகின்ற இந்த இனப்பிரச்சினைக்கு மூல காரணமாக இருந்து கொண்டிருக்கின்ற தொல்பொருள் திணைக்களத்தின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொண்டு செல்வதற்காக தொல்பொருள் திணைக்களத்திற்காக 2 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு இனவாதத்தை, இன விரிசலை ஏற்படுத்துகின்ற, சிங்கள மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையிலே ஒரு இன விரிசலை ஏற்படுத்துகின்ற அந்த தொல்லியல் துறை ஒரு முக்கியமான துறையாக இருக்கின்ற பொழுது அந்த துறைக்கு 2 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே கடந்த காலத்திலே அபிவிருத்தி என்ற பெயரிலே வடக்கு கிழக்கிலே ஒதுக்கப்பட்ட நிதிகள் மூலமாக என்ன நடந்தது என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். கடந்த 13 வருடங்களைப் போன்ற இந்த வரவு செலவு திட்டமும் தமிழ் மக்களுக்கு பெரும் முகமாற்றத்தை கொடுத்துள்ளது. மொத்த வரவு செலவு திட்டத்தில் 0.11% மட்டுமே வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு போரால் அளிக்கப்பட்ட தமிழ் மக்களது நீடித்த நிலையான பொருளாதார வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டதான உட்கட்டுமான அபிவிருத்தி திட்டங்களோ உற்பத்தி துறையை வளர்க்கும் திட்டங்களோ இந்த வரவு செலவு திட்டத்திலே முன்மொழியப்பட்டிருக்கவில்லை. இவ்வாண்டில் இந்த வெறுமனை 0.11% என்பது யானை பசிக்கு சோளப்பொறி போன்ற ஒரு அற்ப ஒதுக்கீடாகவே இதிலே இது அமைந்திருக்கின்றது. அதே நேரத்திலே இதேவேளையிலே இந்த வெற்றியளிக்க முடியாது என்று தெரிந்து கொண்டும் இந்த பாலியாற்று திட்டம், ஏற்கனவே ஆறுமுகம் திட்டம் பல அறிஞர்களால் முன்மொழியப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே பாலியாற்று திட்டம் பற்றி பேசப்பட்டிருக்கின்றது. பாலியாற்று திட்டம் தொடர்பாக யாரோடு பேசப்பட்டிருக்கின்றது, இது தொடர்பாக ஒரு வெளிப்படையான கலந்துரையாடல்கள் நடைபெற்றதா? அந்த திட்டத்துக்கு 280 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது வெறுமனே மோசடி செய்வதற்காக மட்டும்தான் இந்த நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இடம்பெயர்ந்தவர்களுக்கான வீடமைப்பு 2500 பில்லியன் ஒதுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதிலே 15 லட்சம் ரூபாய் ஒதுக்கி ஒரு ஆட்டுக்கொட்டில் மாதிரி ஒரு வீட்டை கட்டி கொடுப்பதாக இருந்தால்
250 பேருக்கு
மாத்திரம்தான் கட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இப்படிப்பட்ட வகையிலே நீங்கள் இந்த நிதி ஒதுக்கீடுகள் மூலம் எங்களுடைய பிரதேசத்தை நீங்கள் முற்றாக புறக்கணித்து தமிழர் தேசத்தை தொடர்ச்சியாக நீங்கள் அழித்துக் கொண்டு வந்திருக்கிறீர்கள். எங்களுடைய கடல்சார் பொருளாதாரம் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கிறது, விவசாய பொருளாதாரம் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கிறது, வர்த்தக பொருளாதாரம் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் வடக்கு கிழக்கை போரால் பாதிக்கப்பட்ட ஒரு விசேட பிரதேசமாக விரகடனம் செய்து அதை கட்டி எழுப்புவதற்கு விசேட நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட வேண்டும். இந்த அபிவிருத்திகள் அந்த பிரதேச மக்களுடைய இருப்பையும் தனித்துவத்தையும் வளர்ப்பதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறோம். கடந்த காலத்திலே நீங்கள் மயிலட்டி துறைமுக அபிவிருத்திக்கு 280 மில்லியன் ரூபாய் நல்லாட்சி காலத்தில் ஒதுக்கப்பட்டது. அந்த அபிவிருத்திக்கு பிற்பாடு கொழும்பு துறைமுக அதிகார சபை அதை பொருட்படுத்ததன் விளைவாக அந்த மயிலட்டி மக்கள் தங்களுடைய கடல் கரையை இழந்திருக்கிறார்கள், கடற்தொழிலை இழந்திருக்கிறார்கள். தென்னிலங்கையைச் சேர்ந்த சிங்கள மக்களுக்கு அந்த துறைமுகம் ஆதிக்கம் செலுத்துவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அபிவிருத்தி என்பது அந்த பிரதேச மக்களுடைய கைகளில் உள்ள அபிவிருத்தியையும் இருப்பையும் பறித்து இன்னொரு பிரதேச இன்னொரு இனத்தவர்களுக்கு கையளிப்பதாக இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு அபிவிருத்தி எங்களுக்கு தேவையில்லை. நான் உங்களிடம் கேட்கின்றேன், அம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனர்களுக்கு கொடுத்துவிட்டு அம்பாந்தோட்டை துறைமுகத்திலே பணியாற்றுவதற்கு 100க்கு 100% சீனர்களை சீனாவில் இருந்து கொண்டு வந்து அங்கே அமர்த்தி வேலைகளை கொடுத்து துறைமுகத்தையும் சீனர்களை மட்டும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை கொடுத்து அதை சூழ உள்ள சிங்கள மக்களை அகற்றிவிட்டு அங்கே சீனர்களை குடியேற்றுவதாக இருந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா? இந்த அபிவிருத்தி என்பது அந்த பிரதேசத்து சிங்கள மக்களை முன்னேற்றுவதாக இருக்கலாமே தவிர சீனர்களுக்கான வாய்ப்பை கொடுப்பதாக, சீனர்களுக்கு அடிமையாக போவதாக இருக்க முடியாது. அதே போன்று உங்களுடைய அபிவிருத்தி என்பது தென்னிலங்கையிலே வாழ்கின்ற சிங்களவர்களுடைய ஆதிக்கத்தை வடக்கிலே கொண்டு வருவதாக இருந்தால் ஒருபொழுதும் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். எங்களுடைய இறையாண்மையை நாங்கள் ஒருபொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். ஜனாதிபதி சொல்கிறார், தவறுகளை திருத்தி முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று கடந்த ஆண்டு சொன்னார். இந்த ஆண்டும் தவறுகளை திருத்தி முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று சொல்கின்றார்.
ப்ளீஸ் வைண்ட் அப்,
நான் முடிக்கிறேன். சொல்லி இருக்கின்றார். ஆனால் அவர் இந்த தவறு என்று சொல்லி கொண்டிருக்கின்றாரே தவிர தவறு எங்கே என்பதை கண்டறிவதிலே அவர் தொடர்ச்சியாக தவறளித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நாட்டிலே அவர் புதிய சட்டங்களை உருவாக்குவதன் மூலமோ புதிய வரிகளை விதிப்பதன் மூலமாகவோ அங்கவினர்களுக்கு கொடுப்பனவுகளை கொடுப்பதன் மூலமாகவோ அஸ்வசுவ மூல நிவாரணங்களை கொடுப்பதன் மூலமாகவோ இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. மாறாக இங்கே தவறு அடிப்படை சட்டமான அரசியல் சட்டத்திலே இருக்கின்றது. அது ஒரு இனவாத அடிப்படையிலானது. ஒட்டியாட்சி அரசியலமைப்பு ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி.
மீளங்கட துஷார இந்திரமணி அமரசேகர மந்திரி அமரசேன மந்திரிமணி ஒபதுமாட வினாடி 16 காலத்தியோ
பவசுதி கரு மூலாசனை மந்திரி துமணி தின கணனாவாக திசே 2023 அயவேலேக்கனை பிரிபந்தவ விசால சாகச்சாவுக்கு அவசான தவசாது பலவினி பியவர் மமேதன்னே மேக அயவேல லேக்கணையாக கட்டிட்டு நிறைய மம தக்கின்னே மேக ஜனதாவ கொண்டாட்ட அந்தன சம்பிரதாயக லியவில்லா சம்பிரதாயக ரச்சனாவாக நொஹத் கொலை வகலா ஜனதாவ பீடனையை பத்கரன மே சாப்பராதி லியவில்ல ஜனதமா அப்புறம் கதாகரான சித்தவை போகோ சுப பத்தும் ஆவா போகோ விவேச்சனாவா ஹபாய் மேக 2023 தவாத்தேக் திகுவாக கட்டிட்டுமா அப்படி மேக தக்கிங்க மேக சமஸ்தே முகத்த தியன்னு கேள் அப்படி பலப்புகாம ஜனதாவுக்கு துக்க பீடனே படகின்னு ஏ தராகத்த நொஹக்கி ஏ அவசியம் தருவாங்க ஜனதாவுக்கு படகின் அனிமன்னு ஏ ஆகிய அத்தியாபனிக அவசியத்தாவன் ஜீவத்தீமே மூலிக அயத்தின் லட ரோக ஏ சியலோம ஜனதாவுக்கு ஏ பீடனையன் வெனுவேன் முகத்த மே லியவில்ல தியன்னு கேள் காரணே அப்படி பலமோ அப்படி பலன்னோனே அதுக்கு நிஷ்பாதன ஆர்த்திகாக பிரிபந்த சாகச்சாவாக் நே ஆயோஜன பிரவர்த்தனை பிரிபந்த வச்சனட்டிகாக தீரா மிசாக் வடப்பிலிவலாக் நே எம பிரயோகக்காரி லியவில்லாக்கியன தமாய் அப்படி மே சாகச்சாவி சாகச்சாக்கரான சித்தவேன் இதுக்கு அயவாக்கியன் சாமானியன் சரதியல் நியாய பிரதிபத்தியாக் அதி முதல் பாலன கிரமையாக தமாய் சாமானியன் அயவாக்கியன் கியன் ஏன்னா அதி தனக்கிங் அதி தங்கோலிங் அரகனு நதி தங்கோலட்டு ஏத்தியன் அவபாத்தியான் சமான கரலா மே சியல்ல பேலன்ஸ் கராகன ரயானு சரதியல் நியாய முதல் லேக்கணையாக தமை அப்படி அயவாக்கியும் பலாபுரத்து அப்ப மே அயவாய லேக்கணை கார் மூலாசனை மந்தைத்துமணி சரதியல் கடப்பை கடப்பிட்டு ஹரோல தியன் சரதியல் சம்பூர்ணிங் முனிங்கத்தட்டு ஹரோல தியன் நதி தனிங் அத்தி தனிங் அரகன நதி மினிசுங்க சுரக்ஷித கரணம் வெளுவட்ட நதி அஹிம்சக மினிசுங்க சூரல சூரல மெரிக்கல அரகன அத்தியே உண்டிக ஆயாபவு சுரக்ஷித கரண ஆகாரே சரதியல் கணப்பிட்ட ஹரோப்பு சரதியல் ஒழுவன் ஹிட்டோப்பு அயவாக்கியனத்தமாய் அப்படி கதாக்கரான சித்தவேலா தியன் இதுகொண்டு மே கிரியாதாமி மே ரட்ட பங்களோத்கரப்பு கிரியாதாமி மேக ஸ்வரூப கணனா வக்திபோ அரார் மகாசோனகே அவதார தாயாக்தியனவாகே மகாசோனட ஸ்வரூப தாயாக்தியனவாகே தச அவதார கண கதாகரணவாகே மே ரட்ட பங்களோத்கரமு கிரியாதாமே ஸ்வரூப கணனா வக்திபுர முழிம்ம மேகே மூலிகம ஸ்வரூபே தமை இஸ்ரம் எல்லாம் மேகே கே அலிபபாசா ஹொரு ஹத்தலிஹ கிரமே பிரிபந்த ஹெம கண்டாய வக்தி அலிபபாசா ஹொரு ஹத்தலிஹ அலிபாசா ஹொரு ஹத்தலிய கண்டாயமே ஏ பாலன காலே தமிழ் அர டேசி ஆட்சிக்கு மணிக் மல்ல ஹம்முனே தெகாய் 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 வி அர ஹெந்தரும் பத்த அர சிறிலிய கினுமே தொரத்துரு ஹம்முனே எதோட மிக்யான எத்தலு எக்கே நொக்கே மெக்கே சேலோம மங்கொல்ல கேம் தூஷணையான் பிரிபந்தவ ஏகாடே சித்தவுனே மேக்கே அலிபாசா ஹொரு ஹத்தலிய யோகி இக்காவோட தேவின ஸ்வரூபே ஈலங்க வத்தாவே அலுத்துலாம் ஏக ஏக ஈலங்க வத்தாவே ஆவே மகாதர முத்தாசா கோல பிரிசு அழுத்தங்க ஆவா கோட்டாமே ராஜபக்ச ஜனாதிபதி வர ஏமே அரார அலிபாசா ஹொரு ஹத்தலிய கண்ணாயமே ஏ போட்டு கயங்கரலாம் மகாதர முத்தாசா கோல பிரிசு நவீங்க அவில்லாம் මේ රටේ මහා බදු වංශාවක් කරලා සීනි පොල්තල් ඇන්ටජන් ඇතුළුවේ සියලෝම දේවල් වලින් මේ රටේ භාණ්ඩාගාරයට අයිති වේ යුතු මුදල් ටික හිමි කරලා අර කෘෂිකර්මය විනාශ කරලා ගොම් මොට්ට තීනු තීරණ සියල්ල අරගෙන ආයෝජකයින් ටික රට ඇරලා යද්දි රැකියා අහිමි වෙද්දි බේත් ආහාර විදුලිය ඉන්ධන එකී මෙකී නොකී සියල්ල අහිමි වෙන කාලයක් මහදන මුත්තා සහ ගෝල පිරිසගේ පාලන කාලය තුළ සිද්ධ වුණා. ඊට පස්සේ මහදන මුත්තා සහ ගෝල පිරිස තනතුරෙන් යන්න වුණා. ඒ ඇතුළේ මහා ජනතා අරගලය ජනතා විරෝධය නිසා මහදන මුත්තට තනතුරෙන් යන්න සිද්ධ වුණා. ගෝල පිරිස අහිංසක වුණා, අසරණ වුණා, තනි වුණා. දැන් අලිබබා සහ හොරු 40 කණ්ඩායමෙන් මහදන මුත්තා සහ ගෝල පිරිසට ආපු ඒ ගෝල පිරිස තනි වුණා. ඊට පස්සේ ආවා කිං කැකිල්ලේ නොහොත් කැකිල්ලේ රජුරෝ, කිං කැකිල්ලේ නොහොත් කැකිල්ලේ රජුරෝ නොහොත් රනිල් වික්‍රමසිංහ ශ්‍රීමත ආනන් අර ගෝල පිරිසේ හයියෙන් ජනාධිපති ධුරයට පත් වුණා. දැන් ඇයි අපි දන්නවා කිං කැකිල්ලේ කියන්නේ කැකිල්ල රජුරෝ කියන්නේ ප්‍රශ්නේ තියෙන්නේ කොහෙවත් උත්තරය දෙන්නේ වෙන එකක්. එතකොට කිං රජුරුවන්ගේ අපරාධකාරයට නෙමෙයි කැකිල්ල රජුරෝ දඬුවම් දෙන්නේ. දැන් ඒක තමයි අපි රනිල් වික්‍රමසිංහ මහත්තයාට කිං කැකිල්ලේ නොහොත් කැකිල්ලේ රජුරෝ කියලා කියන්නේ. හැබැයි මේ කැකිල්ල රජුරෝ ගාවත් ඉන්නේ අර අලිබබා සහ හොරු 40 කණ්ඩායමේ හිටපු ගෝල පිරිසමයි, මහදන මුත්තාට හිටපු ගෝල පිරිසම තමයි දැන් මේ කිං කැකිල්ලේගේ ගෝල පිරිස බවටත් පත් වෙලා තියෙන්නේ. දැන් එතකොට දැන් මේ කිං කැකිල්ලේ වරදි කරපු අයට නෙවෙයි දඬුවම් දෙන්නේ. ඒක තමයි කිං කැකිල්ලගේ පාලන ක්‍රමය. දැන් මේ රටේ මහා ආර්ථික අපරාධයක් වෙලා. එතකොට මේ ආර්ථිකය විනාශ කරපු, මේ ආර්ථිකය ඝාතනය කරපු ඝාතකයෝ ඉඳද්දි, එතකොට ඒ ඝාතකයෝ ටික සුවසේ වැජඹෙද්දි, සුවසේ නිදද්දි, සුවසේ තමන්ගේ ඒ ගජමිතුරු සමාගම් ඒවා සියල්ල ඒ ආකාරයට පවත්වාගෙන යද්දි මෙන්න ඒ ඇරියස් නිසා දුක් විඳින අහිංසක ජනතාවගෙන් ඒ ඇරියස්ටිය කවර් කරන පාලන ක්‍රමයක් තමයි මේ කිං කැකිල්ලේ අරගෙන යන්නේ. එතකොට මේ කිං කැකිල්ලේ මේක මාර ක්‍රමයක්. එතකොට මේක හෙන ගහන ක්‍රමයක්. මේක මාර ක්‍රමයක් වගේ මේක හෙන ගහන ක්‍රමයක්. එතකොට විශ්වවිද්‍යාල ටික පනා දෙද්දි මේ කිං කැකිල්ලේ කතා කරනවා අලුතෙන් විශ්වවිද්‍යාල දාන්න, වයඹට, නුවරට, කුරුණෑගලට අර විශ්වවිද්‍යාල ටික පනා දිනවා. නුවර එළිය. එතකොට කර්මාන්ත ටික දවස ගානේ වැහිලා යද්දි කිං කැකිල්ලේ කතා කරනවා කලුතෙන් කර්මාන්ත ආයෝජන කලාප දාන්න. එතකොට මේ රටේ ජීවන වියදම 100%කින් වැඩි වෙද්දි කිං කැකිල්ලේ වැටුප් වැඩිවීමක් කරනවා 125%කින්. සාමාන්‍ය රුපියල් 40,000ක් විතර ගන්න සාමාන්‍ය රජයේ සේවකයෙකුට රුපියල් 10,000කින් පඩියක් වැඩි කරනවා. හැබැයි ඒකත් අප්‍රේල් මාසේ. එතකොට අප්‍රේල් මාසේ ජනතාව දැන් ඉන්න ඕන අප්‍රේල් මාස වෙනකම් බඩේ පටි බැඳගෙන ඉන්න ඕන අප්‍රේල් මාස වෙනකම්. මේකත් ඇස් බැඳුමක්. මේක ඡන්ද ගුණ්ඩුවක් නෙවෙයි. දැන් ජනවාරි ඉඳලා ආයෙත් ආපහු ලයිට් බිල බඩු භාණ්ඩ අර 15% වැට්ටක 10% වෙලා බඩු භාණ්ඩ 1300ක බඩු භාණ්ඩවල මිල වැඩි වෙන්න පටන් ගත්තාම අර රුපියල් 10,000ක් අප්‍රේල් මාසේ දෙනකොට රුපියල් 20,000ක් ඒ අහිංසක මිනිස්සුන්ගෙන් අරගෙන ඉවරයි. ඒක ආය ආපහු දෙතුන් ගුණයකින් පිවි පැනලා ජනවාරියේ ඉඳලා ඒ බඩු වැඩිවීම ඒවා සියල්ල පටන් ගන්නවා. බඩු භාණ්ඩ වර්ග 1300ක මිල ආය ආපහු වැඩි වෙන්න පටන් ගන්නවා. මේ පාර්ලිමේන්තු සංකීර්ණයේ මේ කතාව අහගෙන ඉන්න රජයේ සේවකයෝ ඉන්නේ සියලු දෙනා මතක තියාගන්න තමුන් ආන්සරට 10,000ක් අප්‍රේල් මාසේ ගෙජ්ජි ගෙඩියක් ඉස්සරහ එල්ලලා ජනවාරි මාසේ ඉඳලා රුපියල් 20,000ක් ගරන්න පටන් ගන්නවා. ඉතින් එක්කම දැන් හාල් පිටි සීනි අල්පනෙත්ත ඉඳලා සපත්තුවේ ඉඳලා පොත් බෑග් එකේ ඉඳලා මේ සියල්ල ආය ආපහු ජනවාරි ඉඳලා වැඩි වෙන්න පටන් ගන්නකොට අර මේ රටේ ආර්ථිකය ඝාතනය කරපු ආර්ථික ඝාතකය ටික මම මුලින්ම කිව්වේ ඒකයි. ඒ ඇරියස් ටික කවර් කරන්න හදන්නේ අපේ අහිංසක ජනතාවගේ. රජයේ සේවකයනවා 114 ඉන්නේ. හැබැයි අපේ රටේ ඉන්න අහිංසක ගොවියෝ ටික එදිනෙදා කුලී වැඩ කරපු දවස ගානේ දෛනික පඩියට වැඩ කරන මිනිස්සුන්ට ස්ථිර වේතනයක් ආදායමක් නැති මිනිස්සුන්ට එමිනිසුන්ට යන්න තනක් නැහැ කියන්න කෙනෙක් නැහැ හවුහරණක් නැති මට්ටමකට අද පත්වලා තියෙනවා. දැන් මේ බදු ගැහිම අතින් මේ ආණ්ඩුව සාර්ථකයි. දැන් රජයේ සේවකයින්ගේ වැටුපලින් මේ ආණ්ඩුව අපේක්ෂා කළා මේ අවුරුද්ද තුල රුපියල් බිලියන 100ක් අත්පත් කරගන්න. හැබැයි ඒක ඉතාම සාර්ථක කරලා තියෙනවා. දැන් මේ වෙනකොටම මේ නොවැම්බර් මාසයේ වෙනකොටම බිලියන 130ක් අය කරගෙන ඉවරයි. දැන් ආපහු කියනවා දෙසැම්බර් මාසය අග වෙනකොට බිලියන 150ක් දක්වා අය කරගැනීමට සූදානම් කියලා. හැබැයි මේ මුකුත් නැති අහිංසක මිනිස්සු අර මම කලින් කියආපු වෙන වෙනත් වෘත්තිකයෝ ගොවියෝ කම්කරුවෝ ඒ අයට රැකියා අහිමි වෙලා තියෙනවා. ඒ අයගේ වෘත්තීන් වල නිරත වෙන්න බැරි වෙලා තියෙනවා. ඒ අයට ගෙවන්න බද්දක් නෙමෙයි එදිනදා ජීවත් වෙන හාල් පිටි සීනි පරිප්පු ටිකවත් ගන්න බැරි වෙලා තියෙනවා. එතකොට ඒකම මේ ගෝඨාභය රාජපක්ෂ ජනාධිපතිවරයා ඇතුළු මේ කණ්ඩායම මේ ආණ්ඩුව බාර ගන්නකොට 2020 21 2019 ඩොලර් බිලියන් 7.9ක් තිබිච්ච ආර්ථිකය එතකොට 2020 21 වෙනකොට ඩොලර් බිලියන් 1කට බැස්සුවා මේ ආර්ථික ඔස්තාර්ලා මේ මහදන මුත්තලා ගෝල පිරිසත් එක්ක ඩොලර් බිලියන 7.9ක සංකේතයක් තිබිච්ච අපේ ආර්ථිකය ඩොලර් බිලියන 1කට බැස්සුවා 2021 වෙනකොට. හැබැයි කයිවාරු ගහුවා මහා පරිමාණයෙන්. එතකොට ගජමිතුරන්ට බදු සහන දුන්න පොල් තෙල් වලින් අර සීනි වලින් විතරක් දුන්න බදු සහනෙන් අපේ භාණ්ඩාගාරයට රුපියල් මිලියන් 15000ක් පාඩු කරගත්තා. රුපියල් 50ට සීනි කිලෝ 1කට තිබිච්ච බද්ද හදිස්සියේ 725ට අඩු කරලා ගජමිතුරන්ට කිව්වා පුළුවන් තරම් සීනි ගන්න ගලෙල්ල කියලා. ඔය විල්මා වගේ සමාගම් වලට, සේන මිනිස්ලා වගේ සමාගම් වලට. එහෙම මෙට්‍රික් ටන් 106කට අධික ප්‍රමාණයක් අපේ රටේ ස්ටොක් කරගත්තා. 725 බද්දට ගෙනල්ලා. ඒ ගෙනල්ලා ආයාපහු වැඩි මිලට වික්කා. රුපියල් මිලියන් 15000ක් අපේ භාණ්ඩාගාරයේ මුදල් අහිමි කරගත්තා. දැන් මේය පෙරේදා ඒක අනිත් පැත්ත කෙරුවා. මේය පෙරේදා 725ට තිබිච්ච බද්දට පුළුවන් තරම් ගෙන්න ගනිලා කියලා ඉවරලා එකපාරට මේ බද්ද රුපියල් 50ට වැඩි කෙරුවා. අරක ඉස්සල්ලා අනිත් පැත්තට ගහලා සහන දුන්න මේ සැරේ 725ට තිබිච්ච බද්ද යටතේ පුළුවන් තරම් ගෙන්න ගනිලා කියලා එකපාරට මේ බද්ද රුපියල් 50ක් දක්වා වැඩි කරා. එහෙම තමයි දැන් මේ කිං කැකිල්ලලා ඒ මහදන මුත්තලා මේ මහා භාණ්ඩාගාරයට යන සල්ලි ටික අර ධනපතිව ටික සුරක්ෂිත කරලා මේගොල්ලන්ගේ හිතවතුන් ගජමිතුරන් ටික සුරක්ෂිත කරලා අර අපේ අහිංසක රජයේ සේවකයෝ අහිංසක ගොවියෝ කම්කරුවෝ අර එදිනදා ජීවත් වෙන්න බැරි අහිංසකයින්ට සම්පූර්ණයෙන් මේ දඬුවම් දෙන ආර්ථික ක්‍රියාවලිය ආරම්භ කරලා තියෙන කියනක මම මේ අවස්ථාවේදී කියනවා. දැන් 2021 ගරු මූලාසනේ මන්ත්‍රීතුමනි භාණ්ඩාගාර බැඳුම් කර ට්‍රිලියන 1.9ක් නිකුත් කළා. භාණ්ඩාගාර බැඳුම් කර රුපියල් ට්‍රිලියන 1.9ක්. එතකොට මේකට විවිධ මූල්‍යායතන ධනපතියෝ විවිධ ආයෝජකයෝ ඇතුළු කණ්ඩායම් මේකට ආයෝජනය කළා. මේකට පොලිය 127යි. එතකොට මේ 127 ගානේ පොලිය බලපුවාම අවුරුද්දකට බිලියන් 510ක්. බිලියන් 510ක් මේක පොලිය. හැබැයි මේ පොලියට අත තිබ්බේ නැහැ. දැන් මේ අර ජේෂ්ඨ පුරවැසියන්ගේ දාලා තියෙන ස්ථාවර තැන්පතු වල තියෙන පොලියට අත තියපු මේ ආණ්ඩුව රජයේ සේවකයින්ගේ අහිංසක වැටුපට ඒකට බදු ගහන්න වැඩි ප්‍රතිශතයක් දාලා ඒක අත තියපු මේ ආණ්ඩුව අර 127ක් අර ට්‍රිලියන 1.9ක් ඒ අරගෙන තියෙන බැඳුම් කර අරගෙන තියෙන ධනපතියන් බැංකු කරුවන් ඒ ආයෝජකයින්ගේ ඒකට අත තිබෙන්නේ. ඒක අඩුම තරමේ 110කින් අඩු කරුවා නම් අපිට බිලියන 323ක් ඉතිරි කරගන්න තිබුණ එක 127 කියන එක 117ට අඩු කරුවා නම් අර බේත් ටික 3-5 ටික ගත්ත අර අහිංසක විශ්‍රාමිකයින්ගේ ඒතිබිච්ච ස්ථාවර ජ්‍යෙෂ්ඨ පුරවැසි ගිනුම් වල ඒතිබිච්ච පොලිය කිසිම හිරිකිතයකින් තොරව ඒවට අත තියපු මේ ආණ්ඩුව අරවට අත තිබ්බේ නැහැ. ඒක 127යි. ඒක 100ට අඩුම තරමෙන් 117ක් කරලා 110කින් අඩු කරුවා නම් අපිට ඉතුරු කරගන්න තිබුණා බිලියන් 323ක්. මේ බිලියන් 323 කියන්නේ මේක ලොකු ගාණක්. අපි මේ අයවැය තුල අපි සෞඛ්‍යයට වෙන් කරන්නේ බිලියන් 420යි. මේ අයවැය තුල අපි අධ්‍යාපනයට වියදම් කරන්නේ බිලියන් 237යි. ලක්ෂ 20කට අස්වැසුම දෙන්න අපි වියදම් කරන්නේ බිලියන් 180යි. අපි අර 10%ක් අපි අඩු කරුවා නම් අපි 323ක් ගන්නකොට අපිට තිබුණා තව පවුල් ලක්ෂ 40කට අස්වැසුම වැඩිපුර දෙන්න. දැන් මේ රටේ සියලු සංඛ්‍යාලයකට පිළිඅරගෙන තියෙනවා පවුල් ලක්ෂ 70ක් දරිද්‍රතාවයේ රේඛාවෙන් පල්ලෙහාට වැටලා කියන්නේ.
මම තමයි විනාඩි දෙක කාලයක්.
මේ එක තමයි. අපිට එහෙම වුණා නම් අපිට තිබුණා තව ලක්ෂ 40කට මේ වැඩ කටයුතු ටික දෙන්න. ඉතින් ඒකම දැන් මේ බැංකු සඳහා මම කියන්න ඕනේ මේ වෙනකොට බැංකු වල හොඳම පොලු තියපු 10 දෙනෙක් ඉන්නවා. මහජන බැංකුවට බිලියන් 30ක් පොලු තියලා තියෙනවා. ලංකා බැංකුවට බිලියන් 50ක් පොලු තියලා තියෙනවා. මේ අය ගැන කතාවක් නැහැ. මම දන්න හැටියට මේ ඉන්න ලොකු පොලුකාරයෝ ටික මෙන්ඩිස් සහ සමාගම, ඊගාවට යසෝදා සමාගම, නවලෝක සමාගම, දයා අප්‍රල් සමාගම, මිහින් ලංකා ලැබ්ස්, MPD වෝකර්ස් මෙන්න මේව ආයතන 10ක් තමයි අපේ රටේ මේ බැංකු ටිකට හොඳම ලොකුම පොලු ටික තියලා තියෙන කණ්ඩායම. මහජන බැංකුවට බිලියන් 30යි, ලංකා බැංකුවට බිලියන් 50යි. ඒවා ගැන කිසිම කතාවක් නැහැ. ඒවා ටික ආය ආපහු අත්පත් කර ගැනීම පිළිබඳ කිසිම කතාවක් නැහැ. දැන් එතකොට මේ ආර්ථිකය ඝාතනය කරා කියලා අධිකරණයෙන් තීන්දුවක් ආවා. මහින්ද රාජපක්ෂ, ගෝඨාභය රාජපක්ෂ, බැසිල් රාජපක්ෂ ඒ කණ්ඩායම් ගැන. එතකොට ඒ ආර්ථික ඝාතකයන් ඒ දේපල තහනම් කරන්න වත්කම් ආය ආපහු අත්පත් කරගන්න උන්ගෙන් ඒවා ටික අත්පත් කරගන්න කියලා ඒවට කතාවක් නැහැ. අද විපක්ෂ නායකතුමා මේ පාර්ලිමේන්තුවේ ඒක ප්‍රශ්න කරද්දි මේක හිටපු අර මහදන මුත්තගේ ඕලෝ ටික, අර අලිබබාගේ හොරු 40 ටික, භූමිතල් ගැන ගෑවෙච්ච ගැරඬියෝ ටික වගේ අද මේ පාර්ලිමේන්තු සම්ප්‍රදායන් උල්ලංඝනය කළා. ඉතින් ඒක බරපතල ප්‍රශ්නයක්. එතකොට අපි දකින්න ඕක කොහොම නෙමෙයි, දැන් අර මහයොන් ටික ලොරියක් ජරාව කද්දේ මේ පොඩි යොන් ටිකට අඩුම ධර්මයේ ගිනිපෙට්ටිය ගන්න ජරාව කවලා තියෙන හින්දා තමයි මේ විපක්ෂ නායකතුමා මේ ආර්ථික ඝාතකයන් ගැන කතා කරද්දි අර භූමිතල් ගෑවෙච්ච ගැරඬිය ටික වගේ අද මෙතෙන්ට පැන්නේ. එල්සාගර් මූලාසනේ මන්ත්‍රීතුමනේ තමුන් ආසර කිව්වට වැඩක් වෙයිද මම දන්නේ නැහැ. අපි කතානායකතුමාට ඔබතුමා මේක දැනුම් දෙන්න. අපිට මේ පාර්ලිමේන්තුවේ ආරක්ෂාවක් නැහැ. මොකද මේ ආර්ථික ඝාතකයෝ ඉන්නවා වගේ අපේ ජීවිත ඝාතනය කරන්නත් මේ පාර්ලිමේන්තුවේ ඇතුළතදී සිද්ධ වෙන්න පුළුවන්. මොකද අපි ඉන්නේ කුඩා කණ්ඩායමක්. ඒ නිසා ඔය මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න වේත්‍රධාරී මහත්තුරු ඔය සෙන්කෝලේට අත තියෙනකොට සෙන්කෝලේ ආරක්ෂා කරනවා වගේම
මතුමා කාලය අවසන්
කරුණා කරලා අපිටත් මේ පාර්ලිමේන්තුවේ ඇතුළේ අපිටත් ආරක්ෂාවක් නැහැ. ඒ නිසා කරුණා කරලා අපිටත් එක්ක අපේ ආරක්ෂක එක්කගෙන මේකට එන්න දෙන්න. එහෙමත් නැත්නම් මේක අපිට ආරක්ෂාව පිළිබඳව ඔය වේත්‍රධාරී මහත්තුරු ඔය සෙන්කෝලේට අත තියෙනකොට ඒව ආරක්ෂා කරනවා වගේ මේ පාර්ලිමේන්තුවේ ඇතුළේ අපිටත් ඒ ආරක්ෂාව සකස් කරන්න කියන එක ඉල්ලමින්
බොහොම ස්තුතියි.
මගේ වචන ස්වල්පය අවසන් කරනවා. බොහොම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි වන්තුමා.